بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين ونبينا وحبيبنا وقرة عيننا محمد بن عبد الله عليه وآله أفضل الصلاة وأتم التسليم، أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، الله ولي الذين آمنوا يخرجهم من الظلمات إلى النور، والذين كفروا أولياؤهم الطاغوت يخرجونهم من النور إلى الظلمات، أولئك أصحاب النار هم فيها خالدون. صدق الله العظيم. புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் ஏகன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறோம். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து ஈருலகிலும் வெற்றி பெற்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்தரமான சுவனத்திலே குடியிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்த எனது உயிரில் மீது ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெறிகளை பேணிதலுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான மூமினானவர்கள் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் சலாமும் சொல்வானா. அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஆட்சிகாப்புடைய நியத்துடன் கடமையை நிறைவேற்றுவதற்கு அமர்ந்திருக்கும் இறை நேசர்களே, நல்லடியார்களே, மனிதனுடைய உயர்வு தாழ்வு கண்ணியம் கேவலம் வெற்றி தோல்வி சொர்க்கம் நரகம் அனைத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவல் விளக்கல்களை உள்ளடக்கி வைத்திருக்கின்றான். ஏவல்களை எடுத்து நடக்கும் பொழுது நன்மாராயன் கூறுகிறான், விளக்கல்களின் பக்கம் செல்லும் பொழுது எச்சரிக்கை விடுக்கின்றான். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எல்லா சந்தர்ப்பங்களையும் எடுத்து நடந்து இம்மேலும் வறுமையிலும் கண்ணியம் பெற்று நாளைக்கு சுவனப்பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்ளுமாறும் விளக்கல்களை விட்டும் தகர்ந்து நடந்து இமையிலும் மறுமையிலும் தன் மானத்தை பாதுகாத்துக் கொண்டு நாளும் மறுமையில் நரகத்துக்கு பலியாகாமல் இருக்குமாறும் முதலில் எனக்கும் பிற உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். உலகத்துல தூய்மை போய்விட்டது, அசிங்கம் மாத்திரம்தான் எஞ்சிருக்கிறது. ஹசரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எந்த காலத்தினுடையவர்கள் நல்லவர்கள் என்று வர்ணிக்கப்பட்டார்களோ புகழப்பட்டார்களோ அந்த காலத்தினுடையவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், ஜஹப சஃபு துன்யா வ பக்கிய கதருஹா, துன்யாவுடைய தூய்மை போய்விட்டது, வெறுமனே அதனுடைய கலக்கம் அசிங்கம் நஜிஸ்கள் மட்டும் தான் எஞ்சிருக்கின்றது. பல் மௌத்துள்ளியாகும் இந்த காலகட்டத்தில் இன்றைய நாட்களில் மௌத் என்கிறது தஹ்ஃபத்துன் லிகுல்லில் முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கிடைக்க வேண்டிய பரிசு என்கிறதை அவர்கள் ஆதரவு வைக்கின்றார்கள். முஸ்லிம் உண்மையானவன் வாழ்வதற்கு தகுதியான உலகம் இல்லை இது. காரணம், நல்லவர்களுக்கானோம் அவர்களுடைய வழிமுறைகளுக்கானோம் அவர்களை பார்த்து வாழ்க்கையை திருத்திக் கொள்ளக்கூடிய நடைமுறைகள் எல்லாமே மறைந்து போய்விட்டது. நானும் நீயும் ஏன் வாழ வேண்டும், இந்த மண்ணுக்கு கீழால் போய்விடுவது தான் சிறந்தது என்று ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காலத்தை வர்ணித்து சொன்னார்களோ அந்த காலத்தில் இருந்தவர்களை பார்த்து இவர்கள் இப்படி குறிப்பிடுகின்றார்கள் என்றால் என்னை உங்களை பார்த்தால் முஸ்லிம்கள் என்று சொல்வார்களா? உண்மையிலே அந்த முஸ்லிம்கள் பேய்ச்சார்கள், அந்த மூமின்கள் அல்லாவிடத்திலே அடைக்கலம் போய்விட்டார்கள். வெறுமனே பதர்கள் அசிங்கங்கள் நஜிஸ்கள் மட்டும் எங்கிருக்குது. இதனால தனக்குத்தானே ஒரு பிரயோஜனம் நடக்கிறதும் இல்லை, தன்னுடைய குடும்பத்துக்கு பிரயோஜனம் நடக்கிறதும் இல்லை, அண்டை வீட்டானுக்கு நலவு ஏற்படவும் இல்லை, சமூகத்துக்கு நலவு ஏற்படவும் இல்லை. எல்லா நிலைமைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் மாசடைந்த ஒரு சூழலைத்தான் பார்க்கிறோம். வெறுமனை மிருகத்தனமான இதயம் படைத்தவர்கள் மனித உருவத்திலே சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இவன் தன்னுடைய மனைவியையும் நரகத்துக்கு தான் எடுத்துக்கொண்டு செல்கின்றான், இவன் தன்னுடைய பெற்ற குழந்தைகளையும் தவறான வழியில் தான் எடுத்து செல்கின்றானே தவிர ரப்பு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருப்தியை எதிர்பார்த்து எதையுமே செய்யவில்லை.
அப்படி நடந்திருந்தால் இன்று அவனினூடாக சமூகத்துக்கு நலவு நடந்திருக்குமே. இன்றைக்கு நலவு என்று கனிமான சகோதரர்களே, எல்லா இடங்களிலும் நாம் அசம்பாவிதங்களையும் அசிங்கங்களையும் தான் காண கிடைக்கின்றது. காரணம், எங்களுடைய நடைமுறைகள் அனைத்தும் உண்மையான முஸ்லிம்கள் உண்மையான மூமின்கள் என்ற வரையறை விட்டும் அப்பால் பட்டு விட்டது. மேலும் அந்த வரையறைக்குள்ளே வாருங்கள், நல்லோர்களுடைய வழிப்பிரகாரம் பாதங்களை எடுத்து வைப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். அவர்களுடைய அடிச்சுவடை வாழ்க்கையில எல்லா சந்தர்ப்பத்திலும் சமீபமானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அதற்காக சரித்திரங்களை படியுங்கள். இன்றைக்கு படித்தீர்கள் வெறுமனே துன்யாவை சம்பாதிப்பதற்காக, அதில் மட்டும் பிரகாசம் அடைவதற்காக உங்களுடைய மேலெண்ணங்கள் எல்லாம் நிறைவேறிவிட்டது. அல்லாஹ்வும் உங்களை அந்த உலகக்கென்றே சாட்டிவிட்டான். அநியாயக்காரர்களாக மாறிவிட்டீர்கள். நல்லோருடைய பட்டியல்ல சேர முடியாதவர்களாக ஆகிவிட்டீர்கள். இருசிது புத்தலை அன்போ சுதன் அன்போ அதுவும் அமாறு ஹேச்சுவக்கு மக்கு சியலும கட்டை தோழதி அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா பட்ட ஹனிவ கிரியாக்கள நிசா அல்லாஹ்கே அனசக்கட்ட முல்தன நொதுன் நிசா ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துமானஜே ஜீவன சலஸ்ம சம்பூர்ணின்ம வலதாலா வசந்தர புனிசா சகோதரவர்களே, அல்லாஹ் அப்பவைக்கு அந்தவனவா என்ன மகே நிவரதி மார்க்கே வச்ச ஏ மார்க்கே தீமங்கரன் நோய்க்குச் மங்பாவத் திஸ்வேலா உபலாவ நமக்கா யவன்ன சக்கராய் ஏ பச்சரவத் யன்னேபா ரிஜு மார்க்கேன் ஒப்பட்ட யாவி மாகே அல் குரானே பவசன மார்க்கே சமாய் உபலாட்ட தேலவைம ஜாயக்ரஹணே கலஹக்கே ஈட பட்டஹனிவ மானஸ்க ஆசாவன் முதுன் பத்தரவா கண்ண கட்டைச்சு கர்ணவானம் நுபட்ட பயானக வேதனாவ சஹா அப்பா ஜின்னு சூதானம் தரலா தியனவா அல்லா அப்பட்டு திரிதென்னே ஓகே மார்கே வித்த பேமன் சகோதரர்களி அது சிதுவென்னே குமக்து கோ அது ஏ பிரிசிது புத்தலையான் சமாஜ தேசங்கர புத்தலையான் கோ பவுல் சமாஜ சுவர்க மாவத்தே கிணகிய புத்தலையான் கோ ஐ அது அபிக ஊங்க தககண்ண பரி உனே ஐ ஓங்கே ஜீவிதே அபே ஜீவிதே லங்கர கண்ண பரி உனே அது நிச்சரம கதா கரண்ணே மே லோகே பெபலன உங்கன பரலோ பெபலன உங்கன மே லோகே நியம விதிகட அனுபவ கல உங்கன அது அபி கதா கரண்ண அமத கலா ஏசா அல்லாஹ் நுப பலயன் ஏ பச்சடம ஏ லௌகிக ஆசாவன் சபுரா கணின் பரலவன் உபட கிசிம பங்கு அங்க மாவச்ச எனவிக்கு நுப ஹம தேக்கின் பராஜித புத்திரே வேவிக்கு எழுக்க சமிட்டுவான் கர்மவா. சகோதரர்களே, வாழ்க்கை என்பது விளையாடுவதற்கல்ல. இன்றைக்கு நாம் எல்லா விஷயத்திலையும் தூய்மையை இழந்து விட்டோம். யாரைத்தான் நம்புறது? நம்பித்து பொறுப்பு கொடுத்தவனும் மோசடி செய்ய கூடியவனாக ஆகிவிட்டாரே. நம்பித்து அமானிடம் கொடுக்கப்பட்டவனும் மோசடி செய்ய ஆரம்பித்து விட்டானே. இன்றைக்கு மார்க்கத்துக்குள்ள கூட மோசடி செய்யக்கூடியவர்கள் மாறிவிட்டார்கள். யகூதிகளுடையவும் உலகத்தை சம்பாதிக்கக்கூடியவர்களுடையவும் திட்டங்களுக்கு சம்பூர்ணமாக சிக்கிக் கொண்டவர்கள் மார்க்கத்தை கூட கூறு போடுகின்றார்கள். அதிலும் உம்மத்துக்கு எந்த விதமான பிரயோஜனமும் சமுதாயத்துக்கு எந்த விதமான பிரயோஜனமும் ஏற்படுகிறதில்லை. புத்தி ஜீவிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட தன்னுடைய புத்தியை இழந்து விட்டார்கள். அன்று அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்றவர்கள் எந்த முறையில தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தார்களோ அந்த முறையில் அமைப்பதற்கு மறுக்கிறார்கள். அவர்கள் தான் சமூகத்தில் நலன் பேணக்கூடியவர்கள் என்று நினைக்கிறார்கள். என்றாலும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா நெறிகளை தகர்த்து குழி தோண்டி புதைத்து விடுகின்றார்கள். சகோதரர்களே, சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத்து நாள் நெருங்கும் பொழுது யஸ்ஹபு ஸாலிஹூனல் அவ்வல் ஃபல் அவ்வல், நல்ல மக்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போய்கொண்டே இருப்பார்கள். வெறுமனே எதுவும் இல்லாத கோதுகள் மட்டும் பதர்கள் மட்டும் எஞ்சுவார்கள். லாயுபாலி உல்லாவ் பாலசன் அவர்களை அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான். அவர்கள் மார்க்கம் என்று செய்து கொண்டு இருப்பதும் வழிக்கேடாக இருக்கும். அவர்கள் நலவு என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறதும் வழிக்கேடாக இருக்கும். அவருடைய எண்ணத்தை பாருங்கள், வெறுமனே அவர்களுடைய எண்ணம் தான் மார்க்கம். அவர்கள சில மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு குர்ஆனை பற்றி எதுவுமே தெரியாது. வெறுமனே அவர்களுடைய எண்ணங்களையும் மேலெண்ணங்களையும் அவருடைய எதிர்பார்ப்புகளையும் தான் அவர்களும் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்களே தவிர இவர்கள் வழிகேட்டில் இருக்கின்றார்கள் என்பதனை உணர்கிறார்களும் இல்ல. இவர்களை அல்லாஹ் பொருட்படுத்த மாட்டான். அதே நிலைமையில வைத்து மௌத்துடைய சந்தர்ப்பத்தில் இவனுடைய நாடகத்தின் பிரதிபலிப்பை காட்டுவான். அந்த நேரம் என்னுடைய குடும்ப வாழ்க்கை சரி என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஓ, இன்று பிழைத்து விட்டது, கை சேதம் அடைவான். அந்த கை சேதத்துக்கு எல்லை கிடையாது. அந்த நேரம் அனுமதி கொடுக்கப்பட மாட்டாது. அவன் தன்னுடைய கரங்களை கியாமத்து நாள் அன்று கடித்து சப்பி துப்புவான், ரத்த கண்ணீர் வடிப்பான், செயல் சலங்களை சிந்துவான். அல்லாஹ் கொடுத்த சந்தர்ப்பத்தை வீணாக்கியவர்களே, எவ்வளவு காலம் தான் உலகத்துல வாழ போறீங்க? சிந்தனை செய்து பாருங்க. மா யதக்கரு அவளன் வாண்மிருக்கும், மா யதக்கரு ஃபீ அவளன் வாண்மிருக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கின்றான், நான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை தரவில்லையா? அந்த காலத்துல உங்களுக்கு புத்தி பெறும் ஒரு சந்தர்ப்பத்தை நான் ஏற்படுத்தி வைத்திருந்தேன். அதுதான் உங்களுடைய 40வது வயது. அந்த நேரம் தான் நரை முடிகள் ஒவ்வொன்றாக வெளிவர ஆரம்பிக்கும். அந்த நரை முடிக்கு நான் வைத்த பேர் நதீர். நதீர் என்றால் எச்சரிக்கை செய்பவன். உனக்கு மௌத்து நெருங்கிட்டது, கயாமத்தின் பாதைக்கு நீ சமீபித்து விட்டாய், உன்னுடைய வாலிபம் முடிந்து விட்டது, வயோதிப்பம் அன்பித்துக் கொண்டிருக்கின்றது, இதுவரைக்கும் புத்தி பெறவில்லையா? அந்த வாழ்க்கையை நான் உனக்கு தரலையா? புத்தி பெறாதவர்களே சிந்தியுங்கள், என்ன சிறுப்பம் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் எச்சரிக்கை விடுக்கின்றான் சகோதரர்களே. எனவே எந்த இடத்தில், எந்த பொறுப்பில், எந்த சந்தர்ப்பத்தில், என்ன சுமையை சிரத்தில் தாங்கி இருக்கின்றோமோ அதனை வைத்து அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும். வாலிபன் தன்னுடைய வாலிபம் கரைவதற்கு முன்னால் அதனை ரப்புக்காக செலுவிட வேண்டும். வயோதிபன் தன்னுடைய வயோதிபத்தையும் புனிதமானதாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். சகோதரர்களே, துனியாவுடைய வாழ்க்கை 40 வயது வரைக்கும் பொற்காலமாக மதிக்கப்படுகின்றது. 40க்கு பின்னாலும் ஒருவன் திருந்தவில்லை என்றால் உலகத்துல அவனை போன்ற கேவலமானவன் யாருமே கிடையாது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஹதீஸிலே கூறியிருக்கின்றார்கள். வாழமு, அறிந்து கொள்ளுங்கள், அன்னமல் ஹயாத் துன்யா அல்லாஹ் குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான். உங்களுடைய துன்யாவின் வாழ்க்கை அல்லாஹ் 5 கட்டத்துக்கு பங்கு வைக்கின்றான். ஒவ்வொன்றையும் 8ஆக பிரிக்கின்றான். 8×5=40. வாழமு, அறிந்து கொள், அன்னமல் ஹயாத் துன்யா, இந்த துன்யாவுடைய அன்னமல் ஹயாத் துன்யா, இந்த துன்யாவுடைய வாழ்க்கை வெறுமனே விளையாட்டு. 8 வருடங்கள் பிள்ளைகள் எல்லாம் விளையாடி வீணாக கழிப்பார்கள். அவர்களுக்கு காலங்களுடைய, நேரங்களுடைய, பொருள்களுடைய எந்த பொறுமதியும் விளங்க மாட்டாது. அது லைபுன். 2வது 8 லகுன், வெறுமனே பராக்கு. இப்பொழுது 16 வயது முடிஞ்சு விடுகின்றது. 16 வயது, அதில 8 வருடங்கள் பராக்கில் முடிந்து விடுகின்றது. அவர் தன்னை அலங்கரிப்பாரு, மற்றும் உண்டான விடயங்கள்ல ஈடுபடுவாரு, ரஸ்தியாது அடிப்பாரு, பெற்றோர்களுடைய பேச்சை கூட கேட்க மாட்டாரு. வெறுமனே அது லகுவுல பராக்குல கழிந்து விடும். இப்பொழுது அவனுடைய பருவம் அரும்புது. அதன் பின்னால அல்லாஹ் சொல்றான், தன்னை அலங்கரிக்க ஆரம்பித்து விடுவான். மற்றொரு பெண் என்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இவனுக்கு தோன்றும். பல அலங்காரங்கள் செய்ய வேண்டும், நல்ல முறையில் ஆடை அணிய வேண்டும், என்ற கேஸ் அலங்காரம் அது எனக்கு இசைந்தவாறு அமைய வேண்டும், அதற்காக எத்தனை ரூபா பொறுமதியான ஜெல் பூசியாவது அதனை நான் தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி கண்ணாடி முன்னால் நின்று பல மணித்தியாலங்கள் அவன் அதுக்கென்றே செலவு செய்து கொள்வான். தன்னை அலங்கரிப்பதற்கு தனக்கு ஏதேனும் ஒரு வஸ்து இருக்க வேண்டும் என்று இருப்பான். ஒரு வாகனம், அட்லீஸ்ட் ஒரு மோட்டார் பைக் சரி இருக்க வேண்டும். அவன் ஒரு கோல்டு வாட்ச் ஒன்றை கட்டிக் கொள்வான், மற்றும் உண்டான அலங்காரங்களை செஞ்சிடுவான். உலகத்தில் எல்லாம் அவன் அலைந்து திரிந்து வருவான். இவ்வாறாக மூன்றாவது எட்டும் கழிந்து விடுகின்றது. அதன் பின்னால நான்காவது எட்டு தஃபாஹுரும் வ தகாசுரும் பைனக்கும் பில் அம்வாலி வல் அவுலாத். நீங்க வெறுமனை பொருள் சேர்க்க ஆரம்பிப்பீங்க எப்பொழுது, உங்களுக்கு அந்த நாலாவது எட்டிலே தான் பொருள் சேர்க்கணும், துனியாவில் வாழணும், நான் வீடு கட்டணும் என்று அந்த நாலாவது எட்டையும் கழித்து விடுவீர்கள். ஐந்தாவது எட்டுல நீங்கள் வெறுமனை மக்களுக்கு மத்தியில பெருமை அடித்துக் கொண்டு பேரம் பேசிக் கொண்டிருப்பீங்க. இப்படி நான் 40 வருடங்கள் கழிந்துவிடும். இப்படி வீணாக்கி விடக்கூடியவர்களே சிந்திங்க, இதுதான் உங்களுடைய துனியாவுடைய வாழ்க்கை என்று 40 அல்லாஹ் சுபஹான வ தஆலா வரையறுக்கிறான் என்றால், 40 பின்னால அந்த வாழ்க்கை வெறுமனை வாழ்க்கை தான். அதிலையும் ஒருவன் திருந்தவில்லை என்றால் அவனை போல கேவலமானவன் யாரும் இருக்க முடியாது. இன்று பிரச்சாரம் செய்யும் வயோதி பண்ணிருக்கிறான் சமூகத்தில். இன்று உறவு இரத்த பந்தத்தை கூட தனிமையில வைத்துட்டு போக முடியாத அளவுக்கு மிருக எண்ணம் படைத்த இரத்த சொந்தக்காரன் மாறிவிடுகின்றான் என்கிறதனை அவதானிக்க முடியும். இதற்கெல்லாம் என்ன காரணம் சகோதரர்களே, நானும் நீங்களும் வாழ்க்கையை சரியான முறையில உணர இல்ல. எனக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அனைத்துமே அமானிதம் என்கிறதை விலங்கல்ல நினைத்த மாத்திரத்தில் அமானிதத்துக்கு மோசடி செய்ய ஆரம்பிச்சு விடுகிறோம். அல்லாஹ்வுடைய பொருளாக இருக்கட்டும், மஸ்ஜிதுடைய பொருள்களாக இருக்கட்டும், பைத்துல் மால்களாக இருக்கட்டும், அது பொது வஸ்துவாக இருக்கட்டும், இவைகளுக்கெல்லாம் மோசடி செய்யக்கூடியவர்கள் உருவாகிவிட்டார்கள். அதற்குரிய எச்சரிக்கை இவர்களுடைய உள்ளத்தில் உதிப்பது கூட கிடையாது. இதனால தானே தவறு செய்கின்றார்கள். அந்த பக்குவமுடையவர்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி வந்தால் தான் விமோசனம் என்று முழு உலகமும் பேசுகின்றது. அவர்கள் பத்தினித்தனமாக வாழ்ந்துவிட்டு சென்றார்கள், ஆட்சி செய்துவிட்டு சென்றார்கள், சாப்பிட்டார்கள் சாப்பாடு, விருந்தினர்கள் வந்தார்கள், சமர்ப்பிக்கப்பட்டது, சுப்பரா விருப்புகள் விரிக்கப்பட்டது, வந்தவர்கள் வாயை அசைக்கின்றார்கள், பார்த்து உணர்கிறார்கள். இதனை இவர்கள் விரும்பவில்லை. இவர்களுடைய முக அடையாளங்கள் அதனை காட்டுது. சொன்னார்கள் ஏந்த ரசூலுல்லாவும் அதன் பின்னால வந்த அவர்களுடைய கலீஃபா அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் இந்த உணவை தான் சாப்பிட்டார்கள். அவர்களுடைய வழியில் சற்றும் பிசகுதல் இன்றி நான் நடக்கின்றேன், நீங்க விரும்பினா சாப்பிடுங்க, இல்ல எழுந்து போங்க. அவர்கள் சொன்னார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, இப்பொழுது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசாலமாக தந்திருக்கின்றானே என்றாலும் அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கைக்கு கொஞ்சமும் மாறுதல் செய்ய விரும்பல. சகோதரர்களே, இன்று அந்த எண்ணமாவது வருகுதா? அப்படித்தான் வாழ முடியல என்றாலும் அந்த சிந்தனையாவது வருகுதா? இருக்கிற நேரம் ஆம் பயன்படுத்துவோம், இல்லாத நேரமாவது இவர்களுடைய வாழ்க்கையை சமர்ப்பிக்க செய்வோம் என்ற எண்ணம் இருக்குதா? யார் யாரு களத்தை நிறுத்தி மோசடி செய்து ஏமாற்றி ஹராத்திலாவது சம்பாதித்து பிரகாசிப்போம் வாழ்வோம் என்ற எண்ணம் தானே இருக்குது. அதற்கு பொது சொத்து கூட இவனுக்கு விதிவிலக்காக இருக்கலையே, பொது சொத்துலையும் மோசடி நாசம் செய்ய ஆரம்பித்து விட்டாரே. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நுஅயத் லஹு இக்கத்தும் மினல் அஸல் இந்தமா மரியல், அவர்கள் நோயுற்றார்கள். வைத்தியர் சொன்னார், ஒரு குப்பி கொஞ்சம் தேநீரை பயன்படுத்தி கொஞ்சம் தேனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அந்த காலத்தில் தேனை தேடினார்கள், எங்கும் கிடைக்கவில்லை. இறுதியிலே கண்டார்கள் பைத்துல் மாலில் பொது சொத்தில் ஒரு சிறிய தேன் குப்பி இருக்கின்றது. நான் இதனை என்னுடைய விருப்பமாக பிரகாரம் எப்படி உபயோகிக்கிறது? ஜனங்கள் அனைவரையும் கூட்டினார்கள். சொன்னார்கள் அசல் என்ற நோய்க்கு தேன் நியமிக்கப்பட்டிருக்கின்றது.
ஜனங்களே, பைத்துல் மால்ல மட்டும்தான் தேன் இருக்குது, நீ எல்லாரும் அனுமதி தந்தா இந்த கொஞ்சம் தேனை நான் பயன்படுத்திக் கொள்வேன். எல்லோரும் ஏகமானதாக சொன்னார்கள், அமீர் முஃமினீன் அவர்களே, உங்களுக்குமா நாங்கள் மறுப்போம், இந்த தேனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்னும் ஒரு நாள் ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய ஒட்டகங்கள் சந்தையிலே வைக்கப்பட்டு இருக்கின்றது. விற்பனைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தைக்கு போய் வருவது வழக்கம். யாரெல்லாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி சுன்னாவுக்கு மாற்றமான வியாபாரம் செய்வார்களோ அவர்களை விரட்டுவார்கள், மஸ்ஜிதுக்கு செல், கற்றுவிட்டு வா வியாபாரம் செய்வதற்கு என்பார்கள். சகோதரர்களே, அங்கு தன்னை ஈர்க்கக்கூடிய பருமனான இரண்டு ஒட்டகங்களை பார்த்தார்கள். கேட்டார்கள், யாருடைய ஒட்டகம் இது? அமீர் முஃமினீன் அவர்களே, உங்களுடைய மகன் அப்துல்லா உடைய ஒட்டகம். இவர் இதனை எங்கிருந்து வளர்த்தார், எங்கிருந்து தீனி போட்டார், இந்த அளவுக்கு பார்வைகளை ஈர்க்குதே? சொன்னார், பைத்துல் மாலுடைய ஒட்டகங்களுடன் மேய்ந்தது. உடனே அந்த ரெண்டு ஒட்டகத்தையும் பைத்துல் மாலுக்கு பொது நிதிக்கு சேர்த்துவிடு, அதில் அந்த ஒரு சதமும் எடுக்க கூடாது. அந்த பைத்துல் மாலுடைய ஒட்டகங்களுடன் மேய்க்கும் பொழுது, இது அமீருல் முஃமினீனுடைய மகனின் ஒட்டகம் என்று பிரத்யேகமான ஒரு தவணம் அதுக்கு செலுத்தப்பட்டு இருக்கும், அதனால் மற்ற ஒட்டகங்களுக்கு முன்னால் இதுக்கு தீனி போடப்பட்டிருக்கும், அதிகமான ஒரு பங்கு வழங்கப்பட்டிருக்கும். இவைகள் எல்லாம் உமருடைய வாழ்க்கையில சேர்ந்து நாளை மறுமையில குடும்பத்தோட நரகத்துக்கு போறதுக்கு இல்ல, சேர்த்து விடுங்க பைத்துல் மாலுக்கு. எங்க இப்படியான பேணிதழ்கள் உள்ளவர்கள், இவர்கள் தான் கட்டம் கட்டமாக போய்விட்டார்கள். வெறுமனே பதர்கள் மட்டும் எங்கிருக்கிறார்கள், இவர்கள் அல்லாஹ் பொருட்படுத்துறதில்லை. வாங்க, குடிக்கிற ஒரு நேரம் இருக்கிறது. உங்களுடைய பார்வைகள் தூக்க முடியாமல் இழுவடைந்து கேவலம் அடைந்து போகும் ஒரு நாள் வரைக்கும் தான் உங்களுடைய அடாவடி தனங்களின் மீது பிற்படுத்தப்பட்டிருக்கிறது. நினைத்துக் கொள்ளாதீர்கள், நாங்கள் தான் பூமியில் மிகைத்தவர்கள், சீதேவிகள், பேரம் பேசாதீர்கள். முதலாவது நீங்கள் யார், நீங்கள் உண்பது என்ன, உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி என்கிறதை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ரசூலுடைய காலத்திலேயும் தான், அதன் பின்னால் வந்த ஹலீஃபாக்களுடைய காலத்திலும் தான் பேணுதல் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரு தடவை ரசூலுடைய சபையில கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், மதஸ்ஸா கியாமத்தினால் எப்போ உண்டாகும், வினிச திலே கவதா உதாவே இது. ஹஜரத் ரசூலுல்லாஹ் கிஸ்வா கீவையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹத்தா கி சப்த வசிக்கியா பசுவ பிரஸ்னய நகு புத்கலியா கோ ஓஹு மமதமை நபிக்குமடி ரசூலுல்லாஹ் பிரிச்சிருந்துன்னா, இதா நுஜியத்தில் அமானா பந்தலிர் ஸாஅ விஸ்வாசியத தகு
வெனக்கம் ஓட்ட தண்ணீர
then உதயசன ஆரம்பித்தமாய் குரான் திலாவத் மேரிலாகியா ஏவா வலதாலா இவராய் தஹஜ்ஜுத் ஸலாத்தே அமியகியா ஏகாத் வலதாலா ஹமாராய் சுபஹ் ஸலாத்தே பவா ஓஹ்யே ஏச்சிலாகியா தேவரேனி அபி வகே உன் நிசா சமாஜத செதக் தலசேவிது பொண்டா கல்பனா கரலா பலாண்ட இதனால்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அமானுஜத்துக்கு மோசடி செய்யக்கூடியவர்கள் உருவாருவார்கள். அந்த காலத்தில் கியாமத்து நாளை எதிர்பாருங்கள் சொன்னார்கள். அண்டை வீட்டான கூட நம்ப முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். அல்ஜார் கபுலஜார், நீ வீடு தேடி போவதற்கு முன்னால அண்டை வீட்டானை தேடி போ. அவன் நல்லவனாக இருந்தால் அந்த இடத்துல வீட்டை அமைத்துக்கோ. நீ இல்லாத நேரத்தில் உன்னுடைய பொருள்ல பத்திரித்தனமா நடந்து கொள்ளக்கூடியவனா அண்டை வீட்டுக்காரன் இருக்கணும். உன்னுடைய பூமியை அபாரிக்க கூடாது. உன்னுடைய பெண்களுடைய விடயத்தில் பத்திரித்தனத்துக்கு மாற்றமா நடந்து கொள்ள கூடாது. உன்னுடைய பொருள்களை நீ இல்லாத சந்தர்ப்பத்திலையும் பாதுகாக்கக்கூடியவனா இருக்க வேண்டும். சங்கீதம் கேட்கும் வீடாக அண்டை வீட்டாளுடைய வீடு இருக்கக்கூடாது. சினிமாவும் ஓசைகளும் சப்தங்களும் உண்டான வீடாக அண்டை வீடு இருக்கக்கூடாது. அந்த இடத்துல நீ இருக்காதே, விட்டு விட்டுட்டு போய்விடு என்றார்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிட்டு கியாமத்துக்கு மிகவும் நெருக்கமான ஒரு அடையாளம் தான் அண்டை வீட்டாளுடைய மனைவியை புணர்வது என்று சொன்னார்கள், அவளுடன் விபச்சாரம் செய்வது என்றார்கள். இன்று சகோதரர்களே, இவைகளெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது. அண்டை வீட்டான் யார், நீ சம்பாதிப்பதாக இருந்தாலும் கூட உனக்கு பத்தினித்தனம் யாரிடத்திலும் கையேந்த கூடாது. யாசகம் கேட்காமல் வாழ்க்கையை பத்தினித்தனமாக அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவனாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் சம்பாதிக்க வேண்டும். அந்த நீயத் இல்லாம நீ சம்பாதிப்பதும் அல்லாஹ்வுக்கு வெறுப்பானது. அடுத்து சொன்னார்கள், உன் சம்பாத்தியத்துல அண்டை வீட்டானுக்கும் ஒரு அந்யோன்யம் உருவாகக்கூடிய நிலைப்பாடு இருக்க வேண்டும், அவனையும் கவனிக்க வேண்டும் என்று சொன்னார்களே. சம்பாத்தியத்துல கூட ஏதோ ஒரு சிறிய பங்கு அண்டை வீட்டுக்காரன் அவன் எந்த மதத்தில் உள்ளவனாக எந்த ஜாதியில் உள்ளவனாக இருந்தாலும் கவனிக்கப்பட வேண்டியவன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களே. அன்று காஃபிர்களாக இருந்தார்கள், யகூதிகளாக இருந்தார்கள் என்றாலும் அண்டை வீட்டாரர்களுடைய கடமையை பேணினார்கள். ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பசியில செல்கிறார்கள், கர்ப்பமுற்றிருக்கிறார்கள், அந்த சாப்பாட்டின் வாசம் யூத பெண்மணி சமைக்கிறாள், தன்னை வந்து அடையுது, தாங்க முடியாது. அந்த ஆடு அந்த டிசையர் அவர்கள் அப்படியே கொந்தளிக்க செய்து அந்த ஆசை துளதுக்கு என்று சொல்லுவார்கள். கரிபான சகோதரர்களே, போய் அவர்கள் நெருப்பு கேட்டுவிட்டு வருகிறார்கள் என்றாலும் அந்த பெண்மணி உணரல்ல. இரண்டாவது விடுத்தமும் போனார்கள், மூன்றாவது விடுத்தமும் போனார்கள், நெருப்பை தான் பெற்று வந்தார்களே தவிர கொஞ்சம் கறி கிடைக்கல. ஏன், அண்டை வீட்டால் எந்த உறவினராக இருந்தாலும் அவன் நல்லவனாக இருப்பான், அவன் தன்னையும் கவனிப்பான், அவனுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, அதனுடைய கடமை ஞாபகத்தில் வைப்பாள் என்ற சிந்தனையில தான் அவர்கள் போனார்கள். என்றாலும் கிடைக்கல, பசி கொடுமை தாங்க முடியல. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மாபெரும் செல்வந்தராக இருந்தவர்கள், அவருடைய மகளுக்கு இந்த நிலைமை. இறுதியில யூதன் வீட்டுக்கு வந்தான், அவன் ஏதோ ஒரு முறையில் அறிந்து கொண்டான், அண்டை வீட்டு பெண்மணி போய் வந்திருக்கிறாள், வந்துட்டு போயிருக்கிறாள். சொன்னால், நீ இந்த குழம்பு இந்த கறியில் இருந்து அண்டை வீட்டு பெண்மணிக்கு கொடுக்காத வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன் என்று சொன்னார். கரிவான சகோதரர்களே, அவர்களும் அறிந்திருந்தார்கள், அன்றைய முஸ்லிம்களும் அறிந்திருந்தார்கள் அண்டை வீட்டானின் கடமைய. ஆனா இன்றைக்கு வருட கணக்குல அண்டை வீட்டுக்கு எதிராக வழக்கு பேசுகிறான். வருட கணக்குல ஆபத்துக்கு ஓடி வரக்கூடியவன் அவன் தான், அவனுடைய உறவை முறித்துக் கொண்டிருக்கின்றான். அண்டை வீட்டு என்றான் எங்களுடைய வீட்டோட ஒட்டி அடுத்த வீடு மட்டுமல்ல, உனக்கு முன்னால் 40 வீடு, வலதில் இடதில் பின்னால் 40 வீடு என்று நான்கு முறையில் 40-40 அதிகரிக்க சொன்னார்கள் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 160 வீடுகள், அது அண்டை வீடு தான் என்பதனை மறக்க கூடாது. ஆனா இன்றைக்கு அண்டை வீட்டான் மனைவி கூட விபச்சாரத்துக்கு உள்ளாக்கப்படுறாருடா. இவர்கள் யார்? நம்பிக்கைக்கு மோசடி செய்யக்கூடியவர்களா இல்லையா? சிந்தனை செய்து பாருங்கள் கனிவான சகோதரர்களே. அன்று உமைர் இப்னு சாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா உடைய ஆட்சி காலம், ஹஜ்ரத் உமைர் இப்னு சாத்தை ஹிம்ஸுக்கு கவர்னராக அதிகாரியாக நியமித்து அனுப்புகின்றார்கள். அங்கிருக்கும் செய்திகளை அவ்வப்பொழுது தெரிவியுங்கள் என்றார்கள். ஆனாலும் உமேர் பின் சாஜ் சென்று ஒரு வருட காலம் ஆகிவிட்டது. அமீர் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு உமேருடைய புறத்திலிருந்து எந்த செய்தியும் வரல. கோபம் கொண்டார்கள், கடிதம் எழுதினார்கள். உடனே கடிதம் கண்டதும் உமேர் எங்களிடத்தில் வாரும் என்றார். கடிதம் பார்த்தார், துனியாவுடைய நீ எவ்வளவு பொருள்களை சேகரித்திருக்கின்றாயோ இந்த ஹிம்ஸ்ல, அந்த பொருள்களையும் எடுத்துக்கொண்டு பிரயாணத்தை உடனே புறப்பட வேண்டும். இவர்கள் ஒரு பையை எடுத்துக்கொண்டார்கள். பிரயாணத்துக்கு தனக்கு போதிய அளவு கொஞ்சம் உணவை எடுத்துக்கொண்டார்கள். மற்றும் ஒரு பாத்திரம், அதிலே தான் நீர் குடிப்பார்கள், ஆடையையும் கழுவார்கள், தன்னுடைய தலையையும் சலவை செய்வார்கள். அப்படி ஒரு பாத்திரமும் ஒரு அம்பையும் வில்லையும் எதிரிகள் ஏற்பட்டால் அவர்களுடன் சமாளிப்பதற்கான அந்த அம்பையும் வில்லையும் எடுத்துக்கொண்டு அவர்கள் ஹெம்ஸ்ல இருந்து மதீனாவுக்கு நடந்தே வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனத்து மஸ்ஜிதுல் நபியிலே வீற்றிருக்க, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அமீர் அல் முஃமினீன், சலாம் பதில் பறக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறார்கள், உமேர் மஞ்சளித்து போயிருக்கின்றார். அவருடைய தலை முடிகள் நீளமாக வளர்ந்து இருக்கிறது, ஆடைகள் புழுதி படிந்து இருக்கின்றது, பிரயாண களைப்பு அவரை வாட்டி இருக்கிறது. உமேர், நீ ஹின்சுடைய பொருள்களுடன் வந்திருக்கிறாய். ஆம், அதனுடைய அலங்காரங்களும் கூட, துனியாவும் அதனுடைய அலங்காரத்துடனும் வந்திருக்கிறேன். ஆம், அந்த பொருளை முன்னுக்கு வெய் என்றார்கள். தன்னுடைய பையையும் அந்த எடுத்துக்கொண்டு வந்த அம்பையும் வில்லையும் அவர்களுடைய கொஞ்சம் உணவையும் அந்த பாத்திரத்தையும் முன்வைத்தார்கள். உமேர், இதை தவிர நீ எதையும் கொண்டு வரலையா? வல்லாஹி, இதை தவிர நான் எதையும் கொண்டு வரலையா. அப்படி என்றால் நீ ஹிம்ஸ்ல மக்களிடத்தில் சேகரித்த வஸ்துக்கள் பொருட்கள் எங்கே? நான் அங்கே சென்றதும் பக்குவமான மனிதர்களை கண்ணுற்றேன். அவர்களை தேர்ந்தெடுத்து யாரிடத்திலிருந்து பொருள்களை வசூலிக்க வேண்டுமோ அவர்களிடத்திலிருந்து திரட்டி அது அவ்வப்பொழுது எவரவருக்கு போய் அடைய வேண்டுமோ அவர்களுக்கு அந்தந்த சமயங்களிலே பிரித்து கொடுத்து விட்டேன். எதுவுமே என்னிடத்தில் எஞ்சிருக்கவில்லை. இதோ நான் கொண்டு வந்திருக்கிறதை தவிர. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சந்தேகித்தார்கள், கோபம் மேலிட்டது. இவர் நமக்கு மேலும் மோசடி செய்திருக்கிறார் போல, நீ பிரயாணத்தை நடந்தே தான் வந்தாயா? ஆம், நடைபாதையிலே வந்தேன். என்ன மக்கள் அவர்கள்? உனக்கு கவர்னரான உனக்கு ஒரு வாகனத்தையாவது அவர்கள் தர மறுத்துவிட்டார்களா? சொன்னார்கள், அமீருல் முஃமினீன், அந்த மக்களுடைய குறை பேசாதீங்க, அவர்களை ஃபஜ்ர் தொழக்கூடியவர்களாக, சுபஹ் தொழுகையை தொழக்கூடியவர்களாக நான் கண்டேன். யார் சுபஹ் தொழுகையை இமாம் ஜமாத்துடன் தொழுகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்துவிட்டார். அல்லாஹ்வுடைய பொறுப்பில் வந்தவர்களை ஏசுவதோ தூட்டுவதோ அவர்களை இழிவாக கருதுவதோ சாதாரணமாக இன கண்டஸ்டிங் மேனர், ஒரு தாழ்ந்த மனப்பான்மையோட யாரு சிந்திக்கிறார்களோ அவர்களிடத்தில் அல்லாஹ் பழிவாங்குவான் என்று கூறப்பட்டிருக்கிறது. அவர்கள் நல்லவர்கள், அவர்களை பற்றி பேசாதீர்கள். இப்பொழுது ஹஜரத் உமேர் சற்று நேரம் சம்பாஷித்து விட்டு அனுமதி கேட்கின்றார்கள், எனக்கு வீட்டுக்கு போறதுக்கு சந்தர்ப்பம் தாங்க. ஆம், நீ போய் வரலாம். எழுந்து போகிறார். மதீனாவுக்கு வெளியிலே தான் வீடு இருக்கிறது. இந்த நேரம் பக்கத்தில் இருந்த ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபிய உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழைத்து 100 தீனார்களை அவருடைய கையில் கொடுத்து இந்த உமேர் பின் சாதுடைய வீட்டுக்கு நீ போ, இவர் இன்னும் நமக்கு போய் சொல்கிறார், இவர் இன்னும் நமக்கு மோசடி செய்கிறார், இவர் கொண்டு வந்த ஹிம்சுடைய அலங்காரங்கள் பொருள்கள் பணம் அனைத்தையும் வீட்டில் வைத்து விட்டு தான் வந்திருப்பார். எனவே இந்த 100 தீனார்களுடன் செல்லு, அவருடைய வீட்டில் நீ தங்கு, அவர் ஒரு சொகுசான வாழ்க்கையை வாழ்றதை கண்டால் திரும்பி உடனே என்னிடத்தில் வந்துவிடு, அவரில்லை 3 நாட்களுக்கு அவரை பரிசீலனை செய்து பார். சகோதரர்களே, செல்கிறார் இவர், தன்னுடைய உடம்பின் மேல் பகுதிய மாத்திரம் ஒன்றும் உடம்புல இல்ல, உடுக்கைய நிறுவத்தின் எழும்பினாரு, அவரை வரவேற்றாரு, அவரும் வீட்டுல தங்கினாரு. வெறுமனே ஷஹீர் பார்லியுடைய மா மட்டும் தான் இருந்தது, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோ மாத்தான் இருந்திருக்கும். அதனை அவர்கள் சமைத்து விருந்தாளிக்கும் கொடுத்தார்கள். 2 நாள் தான், அதுவும் 1 நேரம் சாப்பாடு குடிக்க முடியுமா இருந்தது. 3வது நாள் ஆகும் பொழுது விருந்தாளிக்கு கூட சாப்பிட கொடுப்பதற்கு வீட்டிலே ஒன்றும் கிடையாது. இறுதியில் என்னை மன்னித்துக் கொள்ளுங்க, உங்களை சரியான முறையில விருந்து பிரசாரம் கூட செய்ய முடியல, நீங்க விரும்பினால் வேறொருடைய வீட்டுக்கு போகலாம் என்ற அளவுக்கு அவருக்கு வறுமை. இறுதியில் இந்த மனிதன் அந்த 100 தீனார்களை எடுத்து கொடுத்தார் உமைர் ரலியல்லாஹுடைய கையில. இது அமீருல் முஃமினீன் உங்களுக்கு கொடுக்க சொன்னார், எனக்கு எதற்கு இது, இதனை நீ யாருக்கு கொடுக்கப்பட வேண்டுமோ அங்கே அடைக்கலம் வைத்துவிடு. அந்த நேரம் மனைவி காதில் இந்த வார்த்தைகளை கேட்டு, எங்களுக்கு ரொம்பவும் தேவையான சந்தர்ப்பத்தில் இந்த பணம் கிடைத்திருக்கின்றது, அதனை நாம் உபயோகித்துக் கொள்வதில் என்ன தவறு இருக்கிறது, அதுவும் நீங்கள் விரும்பவில்லை என்றால் அதனை எடுத்து யார் ரொம்ப யோக்கியமானவர்களாக அதனை பெறுவதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பங்கு வைத்து விடலாமே என்று தன்னுடைய முந்தானையை கிழித்து ஒரு பொட துண்டை கொடுக்க, அந்த துணியிலே 100 திரகமையும் அவர் கவுத்தி அடைக்கலம் எடுக்கின்றார். சகோதரர்களே, ஷஹீதுகளுடைய மார்க்க போரில் உயிர் நீத்த அந்த விதவை பெண்கள், சஹாபாக்களுடைய பெண்களுக்கும், அந்த பிள்ளைகள் அனாதைகள் தேவையுடையவர்கள் அனைவர்களுக்கும் பங்கு வைத்து வருகின்றார். இதனை ரிவாய் செய்யும் ஹசரத் ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு நினைக்கிறார், ஹசரத் உமைர் எனக்கும் அதிலிருந்து ஒரு பங்கை தருவார் என்று நான் நினைத்தேன், ஆனால் எனக்கு ஒரு தீனாராவது தரல, இப்பொழுது வெளிக்கிளம்பி போனார். ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்துல நடந்த சங்கதியை கூறினார். மிகவும் மோசமான ஒரு வாழ்க்கை, எக்ஸ்ட்ரீம்லி பேட்லி லைஃப் கொண்டு கழிக்கிறார்கள், மிகவும் மோசமான வாழ்க்கை. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிரமித்து போனார். 2வது விடுத்தமும் கடிதம் எழுதினார். உடனே கடிதம் கண்டு அதனை கீழே வைப்பதற்கு முன்னாலே வெளிக்கிளம்பி நம்மிடத்தில் வர வேண்டும். கடிதம் கண்ட உடனே அதனை திணித்தார் தன்னுடைய பாக்கெட்ல, வெளிக்கிளம்பி வந்தார். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சலாம் சொல்லி உட்கார்ந்தார். கேட்டார், நீ அந்த 100 தீனாரை என்ன செய்தாய், உமக்கு என்ன தேவை இருக்கிறது, அதனை பற்றி கேட்பதற்கு அல்லாவை முன்வைத்து கேட்கிறேன், அல்லாவுக்காக நீங்க சொல்லுங்க அந்த 100 தீனாரை என்ன செஞ்சீங்க, நான் என்னுடைய ஆசராவுக்காக அதனை முட்கூட்டி அனுப்பி விட்டேன். ஆச்சரியம் மிகுதியால் சுபஹானல்லாஹ் என்ற ஒரு சத்தத்தை விட்டார்கள் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கொஞ்சம் நேரம் கதைத்து விட்டு உமேர் மீண்டும் வெளிக்கிளம்பி வந்தார். ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சில நாட்கள் கழிந்ததும் ஹசரத் உமேர் இந்த உலகத்தை விட்டே சென்று விட்டார். செய்தி கேட்கிறது, தாங்க முடியல கவலை, கண்ணீர் வடிகிறது, நெஞ்சை நனைக்கிறது. ஒரு நாள் அருமை சஹாபாக்கள் ஒரு கூட்டத்துடன் ஜன்னத்துல் பக்கி மதீனாவுடைய மஸ்ஜிதுக்கு சென்றார்கள். போகும் பாதையில கேட்கிறார்கள், உங்களுக்கு யாரை போல, உங்களுக்கு இந்த உலகத்தில எப்படி வாழ வேண்டும் என்ற ஆசை. ஒருவர் சொல்கிறார், எனக்கு பெருத்த பணம் இருக்க வேண்டும், அதனை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி தேவையுடையவர்களுக்கு செலவழிக்க வேண்டும். அடுத்தவர் சொல்கின்றார், எனக்கும் அளவு கடந்த செல்வம் இருந்து அதனை நான் அல்லாஹ்வுடைய பாதையில செல்லக்கூடியவர்களுக்கும் தேவை உடையவர்களுக்கும் விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் பங்கு வைக்க வேண்டும். இன்னும் ஒருவர் சொல்கிறார், எனக்கு துனியாவில் ஆசை, பலமான ஒரு தேக ஆரோக்கியம், உடல் பலம் எனக்கு கிடைக்க வேண்டும். ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவர்களுக்கு அந்த கிணற்றிலிருந்து தனிமையாக நீர் இறைத்து எல்லோருக்கும் தண்ணீர் புகுத்தாட்ட வேண்டும். உமர் ரலி அல்லாஹு அன்ஹு சொல்கிறார், ஏண்ட ஆசை என்ன தெரியுமா, எனக்கு இந்த உமேர் பின் சாதை போல ஒருவர் என்ற அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்புக்கு இருக்க வேண்டும், என்ற நிர்வாகத்துக்கு இருக்க வேண்டும். உண்மையிலே அந்த நல்லவர்கள் இன்று இல்லை என்ற அளவுக்கு கெரியமானவர்களே மாறிவிட்டது. ரசூலுல்லாஹும் சொன்னார்கள், இன்றைக்கு அதிகாரிகள் பொது சொத்தை சாப்பிட ஆரம்பித்து விட்டார்கள், அமானிதத்துக்கு மோசடி செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். யார் அதிகாரிகளும் தான். இன்றைக்கு சகோதரர்களே, எல்லா மட்டத்தில் இருக்கக்கூடியவர்களும் அந்தந்த இடத்துல இருந்து பொது சத்தை புசுக்கிறார்கள், விளங்குகிறார்கள். நாள மறுமையில ஒன்றும் இல்லாத ஒரு பேங்க் கிராப்டாக இவன் மாறிவிடுவான், ஒரு பங்களோக்காரனாக மாறிவிடுவான். மாலையில வீடு திரும்பும் பொழுது ஹோட்டல்ல வேலை செய்த கோத்தி மிஞ்சின ரோல்ஸையும் பட்டிசையும் கட்லட்டையும் கறி ரொட்டியையும் மாவையும் பேக்ல திரித்து கொண்டு போறானா? முதலாளி இன்றைக்கு பொருட்படுத்த மாட்டார், கியாமத்து நாள் அன்று கேட்பான், அக்கல மாலி ஹாசா, இவன் அமானுத்துக்கு மோசடி செய்தான், ஏந்த சொத்தை இவன் சாப்பிட்டான், இன்றைக்கு இவன்கிட்ட இருந்து அந்த ரோல் பட்டிசுக்கு பாரம் வாங்கித்தா என்று கேட்பான். இவன் எங்கே பாரம் கொடுக்க போறான், இவன் தான் மோசடிக்காரனாக மாறிவிட்டானே. ஓ பசியுடைய நேரத்தில் மிஞ்சி இறுதியில வீசப்படக்கூடியத கொண்டு சென்றதற்கும் நாலு மறுபல கேள்வியா? நிச்சயமாக கேள்வி மட்டும் இல்ல, உனக்கு நரகம் காத்திருக்கிறது, எதுவரைக்கும் நீ அனுமதி இல்லாமல் அதனை எடுத்து செல்வாயோ? வீசினால் என்ன, அது நாய்க்கு போட்டால் என்ன, அது பொருட்படுத்தாமல் விடப்பட்டால் என்ன, அனுமதி இல்லாமல் உனக்கு எடுக்க முடியாது. இது அவனுடைய உரிமை, எந்த உரிமையை பெற்றுத்தோ என்று நாளும் மறுமையில உன் முதலாளி கேட்க போறான். அந்த நேரம் உனக்கு கொடுப்பதற்கு ஒன்றும் இருக்க மாட்டாது. அவனுடைய பாவங்கள் அடைத்து மல்லி உனக்கு கொடுக்கப்பட்டு அவனை தூய்மைப்படுத்தப்பட்டு சுவர்க்கத்துக்கு அனுப்பப்படும், நீ நரகத்துக்கு பலியாகிடுவாய். குடும்பம் சகிதமாக அதனை கொண்டு வந்து தானே உண்ட குடும்பத்துக்கு உண்ண கொடுத்தாய், அவர்களோட போ நரகத்துக்கு. கொல் இன்னல் காசிரீனல் லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வஹலீம் யௌமல் கியாமா. நபியே சொல்லுங்க, உண்மையான நஷ்டவாளர்கள் யார்? நாளும் மறுமையில தன்னுடைய குடும்பத்தோட நரகம் போறவன், வியாபாரம் செஞ்சு நஷ்டம் போனவன், வீடு கட்டி நஷ்டம் போனவன், பிள்ளைகளை படிக்க வைத்து நஷ்டம் போனவன், இவன் இல்ல உண்மையான நஷ்டவாளி. ஆட்சி செய்து அதிகாரம் செய்து பொலிட்டிக்கல் செய்து நஷ்டம் போனவன், வியாபாரம் செய்து தொழில் செய்து நஷ்டம் போனவன் அல்ல உண்மையான நஷ்டவாளி. யார் குடும்பத்தோட நரகம் போறவன்? இன்னைக்கு ஆபீஸுடைய பேனாவை பொக்கெட்ல குத்தி கொண்டு வாராயே, இதை கூட நாலு மறுமையில பஸ் உன்னிடத்துல கேட்கிற ஒரு சந்தர்ப்பம் இருக்கும், அதை கொண்டு வந்து உன் பிள்ளைக்கு கொடுக்கிறார், பிள்ளை பாடசாலைக்கு எடுத்துக் கொண்டு செல்கின்றது. இதனை பற்றி சொல்லப்பட்டா எந்த பஸ், அவர் இதை கணக்கெடுக்க மாட்டாரு, இது அவருக்கு ரொம்ப சிம்பிள். ஆனா நாலு மறுமையில யாழ்வா என் பேனாவுக்கு பகரம் எடுத்துத்தா என்று கேட்கும் ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. சகோதரர்களே, மலை போன்று வரும் அவருடைய அமல்கள் பணி போல தீர்ந்துவிடும். காரணம், அமானுதங்களுக்கு மோசடி செய்து ஹக்குகளுக்கு மோசடி செய்ததன் காரணமாக. சகோதரரே, கூலி வேலை செய்பவர்களே, உங்களிடத்திலே மோசடி இருக்கத்தான் செய்து, ஹயர் ஓட்டுறவர்களே, உங்கள்கிட்ட மோசடி இருக்கத்தான் செய்து. வெளியூர் காரன் வந்தா ஏன் ஹயரை கூட்டி எடுக்கிறீங்க? சாதாரண வளமையான கணக்கை எடுங்களே, உங்களுக்கு மோசடியில பரக்கத்து இல்ல, உங்களுடைய ஹலால்ல தான் பரக்கத்து இருக்குது. மாலையில் உங்களுடைய கையில கரஞ்சட்ட நிறைஞ்சிருக்குது என்றாலும் நீங்க ஹலாலாக சாதாரண முறையில நீங்க அந்த தொழிலை செய்துவிட்டு அதிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளை குடும்பங்களை வளர்க்கிறீங்களே, அல்ல அவங்களுடைய ஏழை பரம்பரைக்கு அதை வைத்து உணவு கொடுப்பான். இன்னும் ஒருத்தர் பதுவா செய்து போகும் அளவுக்கு உங்களுடைய ட்ரைஷோட அந்த கூலியை எடுக்காதீங்க. மக்களுக்கு மோசடி ஏமாற்றம் அமானிதத்துக்கு மோசடி செய்யாதீங்க. சிலர்கள் வாகனத்தில் ஏறிய உடனே பேச்சு கொடுக்க ஆரம்பித்துடுவார். தன்னுடைய படவலைய பிச்சு கொடுக்கிற மாதிரி பேசுவார். இறங்குற நேரம் ஹயர் கேட்கிற நேரம் தான் அவனுடைய மிருகத்தனத்தை காட்டுவான். சகோதரர்களே, இப்படியானவர்கள் முன்னேறிய வரலாறு இருக்கிறதா? கான்ட்ராக்ட் எடுத்து பாஸ் வேலை செய்யறவங்களே, உங்களுடைய வேலைய ரெண்டு நாள்ல முடிக்கரிக்க கூடிய நேரம் ஏன் மூன்று நாலு நாளைக்கு இருக்கிறீங்க? ஏன் உங்களுடைய முயற்சிக்கு மேல சிரமத்துக்கு மேல கூலிகளை பணங்களை வாங்குறீங்க? எக்ஸஸ் ஆன பொருள்களையும் ஆணிகளையும் ஏன் திணிச்சு கொண்டு வீட்டுக்கு போறீங்க? அங்க போயிட்டு உங்களுடைய வீட்டை அலங்கரிக்கிறீங்க, நரகத்துல வாழ்றீங்க என்கிறதை கூட உணர மாட்டீங்களா? நாளை மறுமையில அல்லாஹ் கேட்கும் சந்தர்ப்பம் வரும். அந்த நேரம் தான் நஷ்டம் என்னவென்று விளங்க வரும். வமின் ஃபௌக்கஹும் லுலலும் மினன்னார் வமின் தஹ்தஹும் லுலல். உங்களுக்கு மேலாலும் மீக்கும் நரக நெருப்பு, கீழாலும் இருக்கும் நரக நெருப்பு. ذلك يخوف الله به العباد. இதைத்தான் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களுக்கு எச்சரிக்கை தான் பயமுறுத்துகிறான். யா இபாத் ஃபத்தகூன். என்னுடைய அடியார்களை இந்த விஷயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் என்று பயந்து கொள்ளுங்கள். சகோதரர்களே, அமானிதம் மோசடி நல்லோர்கள் காணும், அசிங்கம் மிஞ்சி இருக்குது. எங்கு பார்த்தாலும் மாசடைந்த சூழல், யாரையும் நம்ப முடியாது, நம்பித்தவனும் துரோகம் செய்கின்றான். இப்படியா கொஞ்சம் ஒரு காலகட்டத்தில் நானும் நீங்களும் மௌத்தத்தான் ஆசிக்க வேண்டும்? எனவே அமல் கொஞ்சமாக இருந்தாலும் பொருள்களை தான் நிறைவேற்றுங்க. தஹஜ்ஜுதொண்டும் தொழல்ல, ஆனா இத போன்ற விஷயங்களை பக்குவமா இருந்தீங்கடா, நிச்சயமா அல்லாஹ் உங்களை துனியாவிலையும் பிரகாசிக்க செய்வான், ஆஹிராவிலையும் சூனப்பதிகளை தனதாக ஆக்கிக் கொள்வீங்க. இல்ல, அல்லாஹ் சொல்கிறான், நாங்க யாரெல்லாம் நம்பிக்கை இருந்து ஆஹிராவை மறந்து இருக்கின்றார்களோ, சூரத்து நம்மளுடைய ஆரம்பம் மூணாவது ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஆஹிராவை மறந்து துனியா தான் தஞ்சம் என்று இருக்கக்கூடியவர்களுக்கு ஜெய்யன்னாஹும், அவருடைய அமல்களை நாங்க அலங்கரிச்சிருக்கிறோம், அவங்களுடைய செயல்பாடுகளை, அவங்களுடைய எல்லா விடயங்களையும். இவர் முழுக்க முழுக்க பாத்தியில் தான் இருப்பாரு, மோசடி தான் செய்வாரு என்றாலும் அதனை நாங்கள் அலங்கரித்து இருக்கின்றோம் என்று அல்லாஹ் சொல்வான். இந்த அழகுல மயங்கியவனே, உனக்கு ஈடேற்றம் கிடையாது என்கிறதை தான் அல்லாஹ் சித்தரிக்கிறான். எனவே அந்த இழிநிலையில இருந்து அல்லாஹ் எங்களை பாதுகாப்பானாக, மனிதனுடைய வடிவத்தில் மிருகத்தனங்களை செய்வதில் இருந்து காப்பாற்றுவானாக, நேரான சீரான பாதையில நடந்து சென்று அல்லாஹ்வுடைய பொருத்தம் பெறுவதற்கு தௌஃபீக் செய்வானாக, எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவானாக. யார் யாருடைய ஹக்குகளை உரிமைகளை அபகரித்தோமோ இதுவரைக்கும், அதனை நிறைவேற்றாமல் இருக்கிறோமோ, எல்லா நிறைவேற்றும் சந்தர்ப்பத்தை தா, அவர்களுடைய உரிமைகளை அபகரித்ததற்கு தௌபா செய்கின்றோம். நாயனே, எங்களை குற்றம் பிடித்து விடாதே, மரணத்தினுடைய சந்தர்ப்பத்தை மங்களமாக ஆக்கி அருள் புரிவாயாக, எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. வாஹிரு தாவா.